SBS தமிழ்.
அண்மையிலே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு அறிவிப்பை நியூ சவுத் வேல்ஸ் அரசு வெளியிட்டிருந்தது. இது குறித்து ஃபெடரேஷன் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் கம்யூனிட்டி லாங்குவேஜஸ் ஸ்கூல்ஸ் என்ற அமைப்பின் உபத்தலைவராக கடமையாற்றும் திரு திருவந்தகுமார் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா.
வணக்கம். வணக்கம்.
இந்த மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு என்ன என்று உங்கள் வாயாலேயே சொல்லுங்களேன்.
சரி, அண்மையில் நேசா என்று சொல்லப்படுகிற நியூ சவுத் வேல்ஸ் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, இதுதான் பழைய போர்டு ஆஃப் ஸ்டடீஸ் என்று நாங்கள் சொல்லுகிற இந்த அமைப்பு, 5 மொழிகளுக்கு புதிய பாடத்திட்டத்தின்படி பாடத்திட்டத்தை எழுதுவதற்கு தாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடத்திட்டம் ஏன் எழுத வேண்டி வருகிறது என்றால், ஏற்கனவே எங்களிடம் K-10 என்ற பகுதிக்கு பாலர் வகுப்பிலிருந்து 10 வகுப்பு வரைக்கும் பாடத்திட்டங்கள் இருக்கிறது. எல்லா மொழிகளுக்கும் எழுதப்படவில்லை, சில மொழிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற மொழிகள் அந்த பொதுவான ஜெனரிக் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லப்படுகிற பொதுவான சிலபஸை எடுத்து எங்களுடைய மொழிக்காக மாற்றியிருக்கிறார்கள். அதில் நாங்களும் அந்த வேலையை செய்திருக்கிறோம். இது 2002 நடந்தது. இப்பொழுது 2011-12 அக்காரா என்ற அமைப்பு, ஆஸ்திரேலியன் கரிக்குலம் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, அவர்கள் புதிய கல்வி கரிக்குலம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக பாடத்திட்டம் இருக்கிறது. 8 மாநிலத்திலே 8 விதமான பாடத்திட்டம், எல்லாவற்றையும் ஆஸ்திரேலியன் கரிக்குலமாக கொண்டு வரணும் என்று லேபர் அரசாங்கத்திலே அது தீர்மானித்து எல்லா மாநில அமைச்சர்களும் அதை ஏற்றுக்கொண்டு 2015 அதை தொடங்கிவிட்டார்கள் வேலையை.
இது மொழி மட்டுமல்ல, எல்லா பாடங்களுக்கும் இல்லையா?
எல்லா பாடங்களும். அப்படி சொல்லுகிற பொழுது மொழிக்கு தனியாக அட்லைட்டில் இருக்கிற ஒரு பேராசிரியரை பிடித்து அதுக்கு ஒரு என்ன மாதிரி என்று ஒரு விவரமாக அறிக்கை எழுத சொல்ல அவர் அந்த அறிக்கையை எழுதி தந்திருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் எல்லோரிடமும் பின்னூட்டல்களை பெற்று அவர்கள் முதலில் 5 மொழிகளை அறிவித்தார்கள். பிறகு மொழிகளை கூட்டி 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 இப்பொழுது 16 மொழிகளுக்கு அக்காரா என்ற அமைப்பு புதிய பாடத்திட்டத்தை K-10, அவருடைய பாசையில் K-10 ஃபவுண்டேஷன்லிருந்து 10 வகுப்பு வரைக்கும் அவர்கள் தயாரித்து விட்டார்கள். மாநிலங்கள் அந்த பாடத்திட்டத்துக்கேற்ற மாதிரி அதை அடப்ட் பண்ணி தங்கட பாட்டு பாடத்திட்டம் தயாரிக்க வேணும். எல்லா மாநிலங்களும் எல்லா வேலையும் ஒழுங்காக செய்த நேரத்தில் நீசோத்தேல் மாநிலம் எப்பொழுதுமே இந்த விஷயங்களை கொஞ்சம் பின்னடித்து கொண்டே இருந்தது. இப்பொழுது தான் அடுத்த வருடம் நடைமுறைக்கு வரும்படியாக ஜப்பான் சீன மொழிகளுக்கான பாடத்திட்டத்தை அவர்கள் தயாரித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் இப்பொழுது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, 5 மொழிகளுக்கு அவர்கள் புதிய பாடத்திட்டத்தை K-10 சிலபஸை தயாரிக்கப் போகிறார்கள். அதிலே ஒன்று இந்தி, அடுத்தது மெசிடோனியன் மொழி, பெர்ஷியன் மொழி, தமிழ், அடுத்தது பஞ்சாபி. இந்த 5 மொழிகளிலே 3 இந்திய உபகண்ட மொழிகள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி.
இதில் ஒரு கேள்வி ஐயா, K-10 அல்லது F-10 என்று சொன்னீர்கள், ஆனால் HSC மாணவர்கள் தமிழை ஒரு பாடமாக தேர்வு பெற முடியும், அப்படி என்றால் அதற்கு வேறு பாடத்திட்டம் இருக்கிறது அப்படியா?
ஆம், எல்லா பாடங்களுக்குமே K-10 வரைக்கும் ஒரு பாடத்திட்டமும், அது Stage 1 Stage 5 வரைக்கும், Stage 6 தனியாக, 11-12 தனியாக வேறு பாடத்திட்டமும் தான் எல்லா மண்டலங்களிலும் இருக்கிறது. ஆகவே தமிழ் தனியாக இருக்கிறது, அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டது, அதிலே எந்த மாற்றமும் தற்போதைக்கு இல்லை.
சரி, இன்னொரு கேள்வி, ஹிந்தி மொழி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் தேசிய பாடத்திட்டத்தில் இருக்கிறது இல்லையா? அப்படி என்றால் அவர்களுக்கு ஏன் இங்கு ஒரு பாடத்திட்டம் அவசியம்?
ஆம், ஹிந்தி மொழியை நான் சொன்னேன், 2015 அவர்கள் அந்த இதை அறிவித்த பொழுது கடைசியாக அவர்கள் சேர்த்து கொண்ட 2 மொழிகளிலே ஹிந்தியும் துருக்கி மொழியும் அடங்கியிருக்கிறது. அவர்கள் ஏனென்றால் அவர்கள் பின்னூட்டல்கள் கேட்ட பொழுது 100 மேற்பட்ட இந்தி அமைப்புகள், இந்தி சங்கங்கள் தங்களுடைய மொழியையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மனுக்களை போட்டுக்கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக தமிழர்களிடமிருந்து எந்தவிதம் கோரிக்கையும் போகவில்லை. ஒரே ஒரு பாடசாலை, மவுண்ட் ரீட் பாடசாலை மட்டும்தான் போனது. எங்களை போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்திருக்கிறோம், ஆனால் அமைப்பு ரீதியாக யாரும் செய்யவில்லை. அந்த தாக்கத்தினாலோ என்னவோ, அல்லது இந்திய அரசாங்கம் அல்லது வேறு விதமான பொருளாதார காரணங்களை ஒட்டி அவர்கள் இந்தியை கடைசி நேரத்தில் சேர்த்து கொண்டார்கள்.
அதை ஒரு கால் திருப்பி சொல்லுங்கள், ஹிந்தி மொழிக்காக எத்தனை அமைப்புகள் வாதிட்டன?
கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட அமைப்புகள் ஆஸ்திரேலியா பூராகவும் இருந்து சேர்ந்தும் தனியாகவும் கோரிக்கைகளை அனுப்பியிருக்கிறார்.
எனக்கு ஒரு குழப்பம் ஐயா, தமிழ் அமைப்புகள் இங்கே எத்தனை இருக்குன்ற நினைக்கிறீர்கள்?
எங்கடைய ஒரு 100 இருக்குமென்று நினைக்கிறேன்.
ஆனால்
யாரும் அதை ஒரு பொருட்படுத்தவில்லை, அந்த நேரத்தில் யாருமே பொருட்படுத்தவில்லை. ஆகவே மவுண்ட் ரூயிட் பாடசாலையை தவிர இந்த 5 மொழிகளுக்காக இவர்கள் அறிவிப்பு விட்டிருக்கார்கள். இந்த ஐந்து மொழிகளுக்கு இப்பொழுது ஏன் அழைப்பு விட்டார்கள் என்பதற்கு பின்னாலே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தினுடைய பிரீமியராக இருப்பவர் கௌரவ கிளாடிஸ் பிரிஜிக்லியன், அவர் ஒரு ஆர்மேனிய இனத்தவர். அவர் இந்த ஆர்மேனிய மொழி பாடசாலையிலே தன்னுடைய இளமை காலத்தில் அவர் படித்திருக்கிறார். அப்போ அவருக்கு இந்த மொழி மீது ஒரு ஒரு அலாதியான ஒரு பற்றி இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள நிதிக்கு பொறுப்பான அமைச்சர் விக்டர் டாமினெல்லோ, அவரும் எங்களோட 7-8 வருடங்களாக எங்களுடைய நியூ சவுத் வேல்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் கம்யூனி லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் நடத்துகிற மாநாடுகளிலும் இரவு விருந்துகளிலும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வந்தவர். இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இப்பொழுது சென்ற வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே இந்த மொழி கல்வியினுடைய விருத்திக்காக 11 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்களை அடுத்த 3 வருடங்களுக்கு தருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் கம்யூனி லாங்குவேஜ் ஸ்கூல்ஸினுடைய ஒரு நீண்ட காலமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பயனாக அந்த அறிவிப்பு வந்தது. இது எப்படி கொடுப்பது என்பதற்கு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் போட்டி போட்டு அல்லது கோரிக்கை அனுப்பி சிட்னி பல்கலைக்கழகத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. பிறகு சிட்னி பல்கலைக்கழகமும் எங்களுடைய ஃபெடரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸும் கல்வி அமைச்சும் சேர்ந்து இதில் இயங்கி இப்பொழுது ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மில்லியனுக்கு சற்று அதிகமான தொகை சிட்னி பல்கலைக்கழகத்துக்கு போகிறது. அதை விட 850,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுக்கு இந்த பாடத்திட்டங்களை தயாரிப்பதற்கென்று ஒதுக்கியிருக்கிறார்கள்.
அப்போ தமிழ் மொழிக்கு
170,000 டாலர்கள் இது செலவழிக்கப்பட போகிறது. யார் யாருக்கு எங்கே என்ன பங்கு போகிறேன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த பணம் செலவழித்து தயாரிக்கப்பட இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஹிந்தி ஏற்கனவே அந்த மொழிகளிலே ஒன்றாக சேர்ந்தது என்று சொன்னேனே, அவை நியூ சவுத் வேல்ஸ் மாநில கல்வி அமைச்சு ஏற்கனவே ஹிந்திக்கு பாடத்திட்டத்தை தயாரித்திருக்க வேண்டும். அவர்கள் இதுவரைக்கும் அதை செய்யவில்லை. இப்பொழுது இந்த கணக்கிலே அதையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இப்பொழுது இந்த படத்திலிருந்து ஹிந்திக்கும் பாடத்திட்டம் தயாரிக்க போகிறது.
முன்னர் துருக்கி மொழியை பற்றியும் சொன்னீர்கள், துருக்கி மொழி இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா?
இல்லை, அது ஏற்கனவே அது
அவர்கள் பாடத்திட்டத்தை தயாரித்து விட்டார்கள்.
அதுக்கு வேறொரு வழி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரொஜெக்ட் ஆஃபீஸரை அதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள். ஆனால் ஹிந்திக்கு அதை செய்யப்படவில்லை.
ஆயிரக்கணக்கான கடிதம் எழுதினார்கள், ஆனால் பாடத்திட்டம் தயாரிக்கவில்லை.
இல்லை இல்லை, அது இந்த மாநில அரசாங்கம் அதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு விட்டது. அரசாங்கம் தான் செய்ய வேணும், அரசாங்கம் கல்வித்திணைக்கெல்லாம் தான் செய்ய வேணும். அவர்கள் எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பு குறித்த கருத்து பரிமாற்றம். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன நடக்க இருக்கிறது?
நடக்க இருப்பது என்னவென்றால், எப்படியும் இது அமுலுக்கு வருவதற்கு 2019 வருவது சாத்தியமில்லை. 2020 தான் இது அமுலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி 2019 வந்தால் அது பெரிய ஒரு ஆச்சரியமான அதிசயமான விஷயமாக இருக்கும். அவர்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஆஃபீஸரை அதுக்கென்று நியமிப்பார்கள். பாடத்திட்டங்களை தயாரிக்கிற அனுபவம் உள்ளவர், கட்டாயம் அவருக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் அவசியம் இல்லை. அவர்களுடைய திணைக்களத்திலும் தயாரிப்பார்கள். ஏற்கனவே பொதுவான பாடத்திட்டம் என்றபடியால் அந்த ஜெனரிக் ஃப்ரேம்வொர்க்கில் இருந்து லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள், எங்களுடைய மொழிக்குரிய பண்பாட்டுக்குரியமான முக்கியமான அம்சங்கள் எது உள்ளடக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் கலந்தாசோதிப்பதற்கு தமிழ் சார்ந்த தமிழ் அறிஞர்களை அல்லது தமிழ் ஆசிரியர்களை தமிழ் பாடசாலைகளை அவர்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்வார்கள். ஒரு அடிப்படை அமைப்பை கட்டமைத்த பின்னர் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அவர் கலந்தாய்வுகளை நடத்துவார்கள். அந்த நேரத்திலெல்லாம் நாங்கள் அதிலே பஞ்சிப்படாமல், அவர்கள் இரவு நேரத்தில் நடக்கும் அல்லது ஒரு விடுமுறை நாளில் நடக்கும், நாங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சென்று நாங்கள் எங்களுடைய பின்னூட்டல்களை தவறாமல் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தோம் என்றால் இது ஒரு நல்ல பாடத்திட்டமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
இதில் தமிழ் பாடசாலைகளின் பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
அதான், எப்பொழுது அவர்கள் இந்த ஒன்றில் அவர்களாக எங்களை அழைக்க வேண்டும். அல்லாவிட்டால் அவர்கள் இந்த ஒரு அடிப்படை தயாரித்த பின்னர் உங்களுடைய பின்னூட்டுகளை தாருங்கள், ஒரு கலந்தாய்வுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் மறக்காமல் அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு செல்ல வேண்டும்.
இந்த மாதிரியான அறிவிப்புகள் அரசு அறிவிப்பாக இருந்தாலும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட அறிவிப்புகள் இல்லையா?
ஆம், நிச்சயம்.
அரசு மாறினால் இந்த அறிவிப்புக்கு என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
இல்லை, ஏனென்றால் இங்கே எப்படி என்றால் ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று, ஃபெடரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ், நாங்கள் ஒரு அரசாங்கத்தை நம்பி இருந்தாலும் நாங்கள் மற்ற பகுதியினரிடம் நல்ல உறவுகளை பேணி வருகிறோம். எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு பைபார்டிசன் அப்ரோச்சாகத்தான் இதுவரைக்கும் இருந்து வருகிறது. ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே 2011 கெனலி அரசாங்கம், லேபர் இந்த கெனலி அரசாங்கம் மாணவர்களுக்கான கொடுப்பனவை $65 இருந்து $120 ஆக்கினார்கள். அவர்கள் ஆக்கின கொஞ்ச நாளிலே அவர்களுடைய அரசாங்கம் போய்விட்டது. ஆனால் அவர்கள் ஆக்கின பொழுது இப்பொழுது லிபரல் கட்சிக்காரர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அதை மதிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் என்று தொடர்ந்து செய்தார்கள். அது ஒன்று. அடுத்தது, இது கட்சியினுடைய அறிவிப்பு அல்ல, இது அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு. அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் இதுக்கென்று நிதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதன்படியாலே இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்கும் என்று நான் நம்பவில்லை.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே F10 அதாவது பாலர் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டத்தில் தமிழ் மொழி அறிமுகமாகிறது. இதேபோல் வேறு மாநிலங்களில் இப்படியான செயற்திட்டங்கள் அல்லது அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கலாமா?
இல்லை, இதுதான் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்களுடைய நியூ சவுத் வேல்ஸ் கன்சோர்டியம் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ், தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு, இந்த அறிவிப்பு வந்த கையோடு ஜான் கெனடி என்று இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு விடாக்கண்டன் மாதிரி அந்த நேரத்திலே கன்சோர்டியம் கூட்டங்களிலே மாறி மாறி அவர் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தார், இதுக்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று. அவர்கள் என்னை கேட்ட பொழுதெல்லாம் நான் தட்டி கழித்து கொண்டே இருந்தேன், இது தேவையில்லை, நாங்கள் ஜெனரிக் ஃப்ரேம் ஒர்க்கோடே கலந்தள்ளலாம், எங்களுக்கு தனியாக சிலபஸ் தேவையில்லை என்று. பிறகு நாங்கள் மெக்டோனால்ஸ்லேயே ஒரு கூட்டம் கூடினோம். லெஸ்லி அப்பொழுது வந்திருந்தார், பாலா விக்னேஸ்வரன், ஜான் கெனடி வந்திருந்தார், நான் அதுக்கு போயிருந்தேன். அங்கு பேசிய பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு வந்தது, கட்டாயம் இது நாங்கள் செய்வதிலே ஒரு பயன் இருக்கிறது, நாங்கள் இதுக்கு முயற்சிக்க வேணும், கிடைக்குதோ இல்லையோ ஒரு முயற்சிப்போம் என்று. அப்படியாகத்தான் அந்த பெரிய மனுவை தயாரித்து அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார நன்மைகளை சொல்லி, தமிழ்நாட்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ள தொடர்புகளால் ஏற்படுகிற பரஸ்பர நன்மைகளை சொல்லி எல்லாம் ஒரு பெரிய ஒரு அறிக்கை அனுப்பினோம். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக ஒரு 5000 கையெழுத்துக்களோடு அமைச்சரிடம் போய், அதை எந்தவித அமைச்சரே பதில் அளிக்காமல் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு பதில் வந்து எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய அந்தந்த மாநிலங்களிலே பேசி இதுகளை ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அதுக்கு பிறகும் ஆஸ்திரேலியா கல்வி அமைச்சர் அந்த நேரத்தில் லேபர் அமைச்சர் இருந்தார். அப்பொழுது எதுவும் சரிவரவில்லை. ஆனால் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுதும் பொங்கல் விழா பாராளுமன்றத்தில் நடந்த பொழுது அங்கே கிரெக் லோண்டி அவர்கள் அப்பொழுது கௌரவ அமைச்சராக இருந்தவர், அவரோடு பேசினேன் இதை பற்றி. அப்பொழுது அவர் சொன்னார், தான் 3 வாரங்களுக்கு அதுக்கு முன்னராகத்தான் கல்வி அமைச்சரோடு இதை பற்றி பேசியதாகவும், தான் மீண்டும் ஒரு முறை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்வதாகவும் எங்களை அழைப்பதாகவும் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அதை பற்றி வழக்கம் போலவே நாங்கள் எந்த விதமான முன்னகர்த்தலும் செய்யவில்லை. ஆனால் இப்படி நாங்கள் அங்கே செய்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அப்படி செய்தால்தான் ஆஸ்திரேலியா பூராகவும் மற்ற மாநிலங்களும் இந்த மொழிக்கு பாடத்திட்டத்தை உருவாக்கும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும், அக்காரா இதை தன்னுடைய பாடத்திட்டங்களில் ஒன்றாக கொண்டு வந்தார். இப்போ நீ சொத்தரசிலே வந்து விட்டதென்று நாங்கள் திருப்தி கடக்கூடாது. உண்மையாக மற்ற மாநிலத்தவர்களுக்காக, மற்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய முயற்சியை கைவிடாமல், யார் யார் அகப்படுகிறார்களோ, எந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கிறாரோ அவரை பிடித்து கொண்டு சென்று மீண்டும் இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
அதேபோல் நியூ சவுத் வேல்ஸ் நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சியில் இருக்கும் டாக்டர் ஹியூ மெக்டர்மிட் ஒரு பிரேரணையை முன்வைத்தார். அதாவது ஆஸ்திரேலிய பாடத்திட்டத்தில் தமிழ் மொழி ஒரு பாடமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று. அதற்கு ஏதாவது நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
இல்லை, அது ஒருடமும் சென்றாது, அது தனியாக ஹென்சாட்டில் மட்டும் பதியப்பட்டிருக்கும். ஏனென்றால் அதை கூட நான் சொன்னேன், இந்த 2 முயற்சிகளிலும் நாங்கள் அதிகமாக ஈடுபடவில்லை. அவர் ஒரு எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவரால் அதை அங்கு எழுப்ப முடியுமே தவிர அதுக்கு மேல் அவரால் எதுவும் செய்ய முடியாது. இது என்னவென்றால், இந்த அக்காராவுக்கு யார் இவர்களுக்கு ஆலோசனை சொல்வதென்றால், இந்த மாநிலங்களிலெல்லாம் இருக்கிற கல்வி அமைச்சர்களுடைய ஒரு கவுன்சில் இருக்குது, கவுன்சில், எஜுகேஷனல் கவுன்சில். அதில் எல்லா மாநிலங்களுடைய கல்வி அமைச்சர்களும் அவர்களுடைய பிரதிநிதிகளும், மத்திய பாராளுமன்றத்தில் இருந்த அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சரும் இருக்கிறார்.
கோலிஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ஸ், கோஆக்கின் ஒரு குழுவாக இருக்கும் என்ன?
ஆ, இதெல்லாம் மினிஸ்ட்ரியல் கவுன்சில்னு சொல்வார்கள். இந்த மினிஸ்ட்ரியல் கவுன்சிலால் அந்த காலத்தில் இருந்து, இந்த எங்களுடைய மொழிக்கொள்ளை தொடங்கின காலத்தில் 87 எல்லா தீர்மானங்களையும் அவர்கள் தான் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் எடுத்து வருகிறார்கள். இவர்கள் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், இவர்கள் தான் ஒவ்வொரு முறையும் பாடத்திட்டம் அக்காரா கொண்டு வருகிற பொழுது அதை என்டோர்ஸ் பண்ணுறதெல்லாம் இவர்கள் தான். அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்கணும். ஆகவே விக்டோரியாவில் சொல்லி அவருடைய பாராளுமன்றத்தில் கதைக்கு சொல்லணும், குயின்ஸ்ல சொல்லி அவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கு சொல்லணும். அந்த கல்வி அமைச்சர்கள் அந்த மாநிலம் அந்த கூட்டத்துக்கு போகிற பொழுது அவர்கள் அதை பற்றி பேச வேணும், வட்டப்பட்டவங்க என்று அவர்கள் கேட்க வேண்டும், சரி தமிழை சேர்ப்போம்னு சொல்ல வேண்டும். அவர்கள் சிபாரிசு செய்கிற பொழுது அக்காரா அதை தன்னுடைய மொழியில் சேர்க்கும். அவை எல்லா தனிப்பட்ட பாராளுமன்றத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்றத்துக்கெல்லாம் நாங்கள் ஒரு எல்லைக்கு மேல் நாங்கள் போக முடியவில்லை.
நல்லது. இப்படியான முயற்சிகளுக்கு உங்களுக்கு பின்புறத்திலிருந்து யார் யார் உதவினார்கள், அல்லது எப்படியான உதவிகள் உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுங்களேன்.
ரெண்டு விதமாக இதை சொல்லலாம். நாங்கள் ஒரு வழியில் பயணப்பட்டு கொண்டிருந்தோம். என்னுடைய ஒரு நண்பர் பேராசிரியர் கென் குருக்ஷன், அவர் சிட்னி பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். அவர் தான் இப்பொழுது இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாங்குவேஜஸுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவரிடம் நாங்கள் இந்த மொழி கல்விக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு புதிய விண்ணப்பத்தை அனுப்புறதுக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், காத்திருங்கள், ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்று ஒரு கோடு காட்டினார். இது சென்ற டிசம்பர் மாதத்திலே கோடு காட்டினார். அவரால் அதிகம் வெளிப்படையாக பேச முடியவில்லை. எங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கிறது. இது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸுடைய ஒரு நீண்ட காலமாக அவர்கள் போராடியதனுடைய பயன்தான் இந்த 11 மில்லியன். 11 மில்லியன் வந்த பிறகு இதை எப்படி செலவழிப்பது என்பதிலே இவர்கள் பேசினதன் விளைவு தான் இந்த பொது பாடத்திட்டங்களுக்கான உருவாக்கத்தினுடைய செயற்பாடு. ஆனால் எங்களுடைய தமிழ் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே கொன்சோர்டியம், அந்த நேரத்திலே உபகுழுவுக்கு பொறுப்பாக இருந்த ஜான் கெனடி, பொன்ராஜ், ஸ்கந்தா போன்றவர்கள் கொஞ்சம் தீவிரமாக அதிலே பாடுபட்டார்கள். மெல்பர்னிலே அவர் பிரின்ஸ் ஹென்ரி பிரின்ஸ் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் ரொம்ப மும்முரமாக இந்த தகவல்களை எடுத்து அங்கே ரொம்ப அதிகமாக பாடுபட்டிருக்கிறார். அப்படி பல தடவிலே நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். சிட்னியிலே அது சரியாகிவிட்டது.
மிக்க மகிழ்ச்சி. உங்களது நேரத்திற்கும் உங்களது கருத்துக்களையும் உடன் பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி திருநந்தகுமார். உங்களது முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க மகிழ்ச்சி. இந்த SBS வானொலி ஊடாக நம்முடைய மொழி சார்ந்தும் கல்வி சார்ந்தும் மொழிக்கல்வியில் நாம் அடையக்கூடிய உச்சங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமேற்று மிகுந்த நன்றி.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பு குறித்த கருத்து பரிமாற்றம். தொடர்ந்து ஃபெடரேஷன் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் கம்யூனிட்டி லாங்குவேஜஸ் ஸ்கூல்ஸ் என்ற அமைப்பின் தலைவர் ஆல்பர்ட் வெலா அவர்களை சந்தித்து ஆங்கிலத்தில் நாம் நடத்திய நேர்காணலை கேட்கலாம்.
Basically, if you can tell us what had been announced and what does it mean to the Tamil students.
The New South Wales government announced last year a funding package worth $10.9 million to go towards the community language school sector. Out of that funding, approximately $6.7 million will go towards the university sector to train the teachers, to hopefully get overseas trained teachers, their qualifications upskilled or recognized, and maybe with some more university courses get their overseas qualifications recognized. Then there was $800,000 going towards NESA, which is the New South Wales Education Standards Authority, which will be doing 5 languages to our curriculum, syllabus curriculum for the community language school sector. And the Tamil language is one of those languages that will be benefiting from the new syllabus. $1.2 million will be going towards the Federation to assist Federation provide mentoring for the community language schools with regard to using government school facilities and the syllabus the government wants all community language schools to be following, the New South Wales syllabus, that is. Then there's an additional some money towards community language schools themselves if they meet a certain standard. I think basically they want the school to start using an online app for all the enrollments of the students to ensure that things can get done faster with regard to the grant applications, and also to ensure that there is accountability of the grant when applying for the students attending the schools, which is a self-monitoring type of system, which is a good thing. It basically makes schools more accountable for the funding that they're receiving. Again, it's not directly towards the schools as money's in their hand, but it's more towards the broader sector to ensure that there's quality services being provided to assist the teachers this time in upskilling themselves to ensure that there's teacher supply and quality teaching occurring in the schools themselves.
Now, what was the involvement of the Federation of New South Wales Language Schools in securing these funds, and how did you decide on which languages that the funds should go to?
As well as Federation of Community Language Schools was very prominent in lobbying the government for additional funding this time around to ensure that our sector is properly funded and getting the recognition it needs. We were the primary driving force behind it. Again, it was also due to the large support of the membership of the Federation, and the Tamil community is one of the large memberships of the Federation, and because of the number of schools they have and locations and the number of students and teachers that provide Tamil language to the community. This was basically drawn the five new languages basically on the size of the community. So the Tamil community has grown quite large in the last 10 years based on providing the money to where it's cost effective, and having such a large student population and a large amount of volunteer teachers has enabled the Tamil community to benefit from the lobbying that the Federation done on their behalf. It's one of the key groups that have welcomed, I think, the funding this round.
And finally, when do you expect the new curriculum to be developed and deployed at schools?
I mean, basically, nothing moves. Probably May now, probably sometime early next year, this project should be completed for the new syllabuses for the Tamil languages and the others. So that's a benefit that hopefully will be implemented within 2019, I assume.
Thank you very much for your time, Mr.
No worries. Thank you very much, and all the best to the Tamil community and all the schools in New South Wales. Thank you very much.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil